Hallelujah, 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 hallelujah. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 16 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் ஏசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை, நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, மீண்டுமாக ஆதி கிறிஸ்தவர்களுடைய பயணம் தொடர்கிறது. இன்றைக்கு பவுலடியாருடைய பயணம் நமக்கு முன்பாக கருத்துக்கு நம் சிந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு வாசகங்களும் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், பணியாளர் என்பவன் தலைவரை விட பெரியவர் அல்ல என்கிற கருத்தை நமக்கு சிந்தனையாக இந்த நாளில் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆதி கிறிஸ்தவர்கள் தன்னுடைய தொடக்க நாளித்துடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதற்கு இன்றைக்கு இருப்பது போல பெரிய பெரிய ஆலயங்கள் அல்ல. இன்றைக்கு இருப்பது போல மணியடித்தால் மக்கள் கோயிலுக்கு வருவார்கள், அவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறோமே, இன்றைக்கு திருச்சபை பற்றி, திருச்சபையின் படிப்பினைகளை பற்றி குருவானவர்கள் சொல்வது போன்ற ஒரு கட்டமைப்பு அந்த நாட்களில் எங்குமே இல்லை. இன்றைக்கு இருப்பது போல நாங்கள் சோசியல் மீடியா அன்னைக்கு இல்லை. இன்றைக்கி நாங்கள் வைக்கிற திருப்பலியை நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற நீங்கள், அல்லது இந்த மாநிலத்தில் அல்லது இந்த ஊரில் இருக்கிற ஏதோ இடத்துல இருக்கிற நீங்கள் காதார கேட்குறீங்க, கண்ணால் பார்க்குறீங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் அன்றைக்கு இல்லை. ஆனால் இந்த கிறிஸ்துவை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற தாகம் மட்டும் அவர்களுக்குள் இருந்தது. இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது, இன்னும் எல்லா மீடியா இருக்குது, பிரிண்ட் மீடியா இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது, எல்லா ஊடகங்களும் கையிருக்கிறது. ஆனால் இந்த ஊடகத்திற்கு உள்ளாக ஆண்டவருடைய வார்த்தை போய் சேர்வது சற்று தொய்வாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஊடகம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் ஆண்டவரை அறிக்கையிடுவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஆனால் அன்னைக்கு பாருங்களேன், எந்த ஊடகமுமே இல்லை, எந்த ஊடகமும் இல்லை. ஆனால் அனுபவம் இருந்தது, கிறிஸ்து அனுபவம் இருந்தது. பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவை இந்த மக்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பவுலடியார் அப்பேற்பட்ட ஒரு மனநிலையோடு தான் பெற்ற கிறிஸ்துவை பிறருக்கு எப்படியாவது கொடுக்க வேண்டும், நான் கண்ணால் காணவில்லை, அவரோடு நான் இருக்கவில்லை, அவர் என்னை பெயர் சொல்லி என்னோடு பேசியதில்லை, ஆனால் ஒளியின் வடிவிலே ஆட்கொண்டாலும் கூட இந்த மக்களுடைய நம்பிக்கையை பார்க்கிற பொழுது, நான் பார்க்கிற சக அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மாற்றத்தை காணுகிற பொழுது இவர் மிகப்பெரிய ஒரு மனிதனாக இருப்பார் என்பதை நான் கண்டுகொண்டேன். ஒளியின் வடிவிலே என்னை ஆட்கொண்ட அந்த இறைவனுடைய வழிநடத்துதலை, அனனியாவை அவர் தயாரித்த விதம், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது என் மீது தனி அன்பு கொண்டு நேசித்து கிறிஸ்துவை அறியாத பிரயணத்து மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க என்னை, ஒரு தகுதியற்ற பாத்திரமாக இருக்கிற என்னை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் என் மீது அவர் கொண்டிருக்கிற அன்பு எவ்வளவு என்பதை உணர்ந்தவராக பவுலடியார் இன்றைக்கு தன்னுடைய பயணத்தில் இன்னைக்கு அந்தியோக்கை நோக்கி வருகிறார். வருகிற வழியிலே நாம் வாசிக்க கேட்டது போல யோவான் தன்னுடைய பயண பாதையில் பாதியிலே அவர் சென்று விடுவதை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி போகிற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தொழுகை கூடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார்கள், தொழுகை கூடத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார்கள், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று சொல்லி தொழுகை கூடத்திலே யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு சில சடங்கு முறைகள், வாசகங்கள், அவர்களுக்கென்று ஒரு சில நெறிமுறைகளை எல்லாம் அவர்கள் வைத்திருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பார்கள். செய்து கொண்டே இருக்கிற பொழுது அவர்களுக்கென்று ஒரு நேரம் ஒதுக்கப்படுகிற மறைநூலை வாசித்த பிறகு இந்த தலைவர் சொல்லுகிறார் அல்லவா, சைகை காட்டி அவர்கள் சொல்ல சொல்லி சொல்லுகிறார்கள், உங்களில் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று சொல்லி இவர்களுக்கான நேரத்தை அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அப்போது பவுலடியார் தனக்கான அந்த ஸ்பேஸ், எனக்கான நேரம் எப்போது வரும் என்று அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஊரில் வந்து வழக்கத்தில் பேசும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுறாம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன கேப் கிடச்சா கூட அவனுக்கு தேவையான காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய விதயம். அதே போல தான் பவுலடியார் அப்படியே குரானு உட்கார்ந்துட்டுருக்கார். அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார், ஐயோ இவ்வளவு சடங்குகளை செய்கிறார்கள், அவர் பேசுகிறாரு, தலைவர் பேசுகிறாரு, எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசி கொண்டே இருக்கிற பொழுது பவுல் தனக்கான ஒரு இடம் எப்படா வரும் காத்து கொண்டிருக்கிறார். அப்போது தான் அவர் சொல்லுகிறார், அந்த சபைக்கூடத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார், சகோதரரே உங்களில் யாராவது கடவுளுக்கு அல்லது மக்கள் சார்பாக இருக்கிற நீங்கள் மக்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்பினார் நீங்கள் கூறலாம் என்று சொன்ன உடனே பவுலுடைய சைகை காட்டி உடனடியாக எழுந்து நிற்கிறார். கேட்ட மார்க்கத்தில் எழுந்திருக்கிறார், நான் இருக்கிறேன், நான் வந்து சொல்கிறேன், எனக்கு இந்த நேரத்தை கொடுங்கள், நான் கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும் என்று அவர் எழுந்து வருகிறார். வந்த உடனே அவர் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த ரெண்டு வார்த்தையும் மிகவும் அழகான வார்த்தை. என்னவென்று சொன்னால் ஒன்று இஸ்ரேல் மக்களே என்று சொல்கிறார். இந்த இஸ்ரேல் மக்கள் தான் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம், அவர்களை முதல்ல அட்ரஸ் பண்றார், அவர்களை அடையாளப்படுத்துகிறார். இரண்டாவது அவர் யாரை முன்னுரைப்படுத்துகிறார் என்று சொன்னால் கடவுளுக்கு அஞ்சுவோரே என்று சொல்லுகிறார். இந்த இஸ்ரேல் மக்களே என்பது யூதர்களையும், கடவுளுக்கு அஞ்சுபவர்களே அப்படின்னு சொல்றது புறவினத்து மக்களையும் குறிக்கும். இந்த புறவினத்து மக்களுக்கு நற்செய்தியை சொல்லத்தான் ஆண்டவர் பவுலை சிறப்பாக தேர்ந்தெடுத்திருந்தார். இந்த ஒரு சிறிய ஒரு முன்னுரையோடு அவர்களை வாழ்த்திய பிறகு அவர்களுக்கான அடையாளத்தை சொன்ன பிறகு அவர் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மிக நீண்ட நெடிய பகுதியாக இருக்கிற இந்த ஒட்டுமொத்த விவிலியத்தையும் சுருக்கி ஒரு ஒரு 10 வரிக்குள்ள பவுலுடையார் மிக அழகாக சொல்லுகிறார். ஆயிரந்தா இருந்தாலும் படித்தவன் தாண்டா அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க இல்லையா. அந்த வசனம் வந்து என்னமோ தெரியல பவுலடியாருக்கு கச்சிதமாக பொருந்தும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்துங்க, ஊரில் நிறையா படிப்பாங்க, நிறையா படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு பாயிண்டை சுருக்கமாக சொல்லவே தெரியாது. இது நிறைய சாமியார்களுக்கு இன்றைக்கி பொருந்தும், இன்னும் இருக்கிற நிறைய மக்களுக்கும் இது பொருந்தும். ஒரு சில நேரங்களாக நீங்களே குறை சொல்லியிருப்பீங்க, வேறு சாமி ஏதோ சொல்ல வர்றாரு அதை சுருக்கமாக சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் இன்னும் ஒரு சில பேர்ட்ட கேட்டிருப்பீங்க, என்னப்பா நீ சொல்ல வர, சொல்ல வரதை கரெக்டாக ரத்தின சுருக்கமாக சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை சொல்றதுக்கே நம்மால் அவ்வளோ தூரம் இக்கு போட்டு அங்கங்கே ஆகவே நான் சொல்லி அங்கங்கே கம்மா போட்டு புல்ஸ்டா போட்டு தான் ஒரு கருத்தை சொல்ல வருவான். கடைசியில் சொன்னவனுக்கும் புரியாது, சொல்ல வந்தவனுக்கும் புரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது. இங்கே பவுலடியார் பார்த்துக்கோங்களே கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் ஒரு பாரம்பரியத்தை அப்படியே அழகாக சுருக்கி சொல்கிறார். என்ன சொல்கிறார், கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்த அந்த முதல் நாளிலிருந்து எப்படி நீங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்பதை அடையாளப்படுத்தி உங்களை மீட்டெடுக்க மோயிசனை தேர்ந்தெடுத்தார். அந்த மோயிசன் வழியாக உங்களை வழிநடத்தி கொண்டு வந்து அவர் வாக்களித்த அந்த கானான் தேசத்திற்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தார். நீங்கள் அங்கு வந்து சேர்ந்த மாத்திரத்தில் சந்தித்த 7 மக்கள் நிலங்களை அழித்து அவர் எப்படி உங்களை அன்பு செய்தார் என்பதை எல்லாம் அந்த இஸ்ரேல் மக்கள் காது குளிர பல செய்திகளை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மீண்டுமாக அவர் பின்பகுதிக்கு வருகிறார். இறைவாக்கினருடைய வழிநடத்துதலோடு வந்து கொண்டிருந்த அந்த மக்கள் இங்கு எங்கு வருகிறார் என்று சொன்னால் இங்கு அரசர்களை கொண்டு வரக்கூடிய அந்த நிலைக்கு வந்து நிற்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் கீசுடைய மகனான சவுலை சாமுவேல் மூலமாக ஆண்டவர் அருட்பொழிவு செய்கிறார். இந்த சாமுவேலுடைய மகனிலிருந்து தான் மீண்டுமாக அவன் சாமுவேலுக்கு அடுத்த நிலையில் ஆண்டவர் யாரை சாமுவேலை கொண்டு அருட்பொழிவு செய்ய சொல்கிறார் என்று சொன்னால் அவர் தாவீதை அருட்பொழிவு செய்ய சொல்லுகிறார். சவுலுக்கு அடுத்ததாக இந்த தாவீது வருகிறார். இந்த தாவீதின் வழிமரபில் தான் நாம் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற, நாங்கள் நம்பி விசுவசித்து மீட்பர் என்று உங்களுக்கு அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற உயிர்த்து ஆண்டவர் மெசியா வருகிறார் என்பதை மீட்பர் தோன்றுவார். இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றுவார். அவரும் இந்த வாக்களித்த இந்த வாக்குறுதியின்படி கடவுளுடைய மரபிலிருந்தே அவர் தோன்றுவார் என்பதை எல்லாம் சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு அப்படியே மீண்டுமாக புதிய ஏற்பாட்டு சிந்தனைக்குள் வருகிறார். இந்த வாக்களிக்கப்பட்ட மீட்பரை முன்னறிவிக்கத்தான் யோவான் வந்தார். மனம் வாரி நீங்கள் திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்களுக்கு அவர்தான் பறைசாட்டினார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு மிக நீண்ட நெடிய ஒரு பயணத்தை மிக ரத்தின சுருக்கமாக ஒரு பத்திக்குள்ளாக அடக்கி எல்லாருக்கும் புரியும்படி சொன்னதோடு மட்டுமல்லாமல், நான் சொல்ல வருவது பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவு கிறிஸ்துவே என்பதை அந்த இடத்தில் பவுலடியார் ஆழமாக அழுத்தமாக அவர்களுக்கு பதிய செய்ததை, அந்த இடத்திலே தன்னுடைய கருத்தை நிலைநாட்டியதை இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம். படித்தவன் தாண்டா அப்படின்றதுக்கு பவுலடியார் மிக ஒரு அருமையான ஒரு உதாரணமாக இருக்கார் பாருங்களே. அவர் கமாலியுடைய காலடியிலிருந்து கற்றுக்கொண்டார். அந்த கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் யூத மறையை எதிர்த்து நிற்கக்கூடிய, யூத மறைக்கு எதிராக இருக்கிற கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால், ஆனால் ஆண்டவர் அவரை ஆட்கொண்ட பிறகு தான் பெற்ற ஞானத்தை, அறிவை, வாதத்திற்கான திறமையை எல்லாவற்றையும், கிறிஸ்துதான் மீட்பர் என்பதையும், கிறிஸ்துதான் இந்த உலகத்தை வெல்ல வந்தவர் என்பதையும், உலகத்தில் தீமையை வென்று நன்மையை நிலைநாட்ட வந்த உயிருள்ள தேவன் என்பதை அழகாக ஆழமாக அறிக்கையிட்டு சொல்லுகிறார். இந்த இடத்துல பவுலடியாரை இந்த மக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இவன் எவ்வளோ படித்த மனிதன், எவ்வளவு தூரம் கமாலியுடைய காலில் இருந்து கற்றுக்கொண்டவன், குதிரை ஏறி எங்களையெல்லாம் கொல்ல வந்த வீரன் அல்லவா என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இவன் தன்னுடைய அறிவை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்கிறான். தன்னுடைய திறமையை, தன்னுடைய ஆற்றலை, வீரத்தை எல்லாவற்றையும் கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்பதை இந்த இடத்துல என்பித்து காட்டுகிறார். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் அதைத்தான் முதலில் சொல்லுகிறார். சிலருடைய பாதங்களை கழுவிய பிறகு ஆண்டவர் சொன்னது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி இப்பகுதியானது இயேசுடைய இறுதி உரையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த நிலையில் தான் அது வரும். இயேசுடைய அந்த இறுதி உரை, ஆண்டவர் அந்த பாதங்களை கழுவியது. நீங்கள் எல்லாருமே வியாழக்கிழமை திருப்பள்ளியில் கேட்டிருப்பீங்க, பாதங்களை கழுவியதனுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் பாதங்களை கழுவினதுடைய நோக்கம் என்ன, அந்த பாதங்களை கழுவும் போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் வரலாற்று பின்னணியோடு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் எருசலேமுக்கு அந்த விழாவை கொண்டாட வருகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற போல அன்னைக்கு கார் இல்லை, பைக் இல்லை, இன்னைக்கு இருக்கிற போல வாகன வசதிகள் இல்லை. பெரும்பாலும் வசதியானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கழுதையிலையோ குதிரையிலோ தான் வருவாங்க. இயேசப்பாவே எதில் வந்தார் அப்படின்னா, கழுதையில் தான் ஏறி பயணம் செய்து வந்ததாக நாம் கோவேரி கழுதையில் வந்தார் என்று பயணம் செய்கிறோம். குதிரையும் கழுதையும் சுமை தூக்கி வருகிற பொழுது என்ன கஷ்டப்பட்டு வரும் அப்படின்னு வருகிற பொழுது தன்னுடைய சாணத்தை தன்னுடைய உடலிலிருந்து வருகிற அந்த வேஸ்டேஜில் என்ன ரோட்டில் அப்படியே போட்டுட்டே போகும். இந்த ரோட்டில் கிடக்கிற இந்த சாணத்தை எல்லாம் கூட்ட நெரிசலில் எல்லாரும் பார்த்துக்கிட்டுலாம் வர முடியாது, பார்த்துக்கோங்க. மந்தையா அப்படியே போகிற பொழுது எல்லாரும் மிதித்து கொண்டு தான் போவார்கள். அப்படி மிதித்து கொண்டு தான் இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த மேல்மாடியிலே அந்த அறையிலே அவருக்கான ஒரு விருந்தை அவர்களோரும் ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா காலில் கிடக்கிற அந்த தீமையை அல்லது அந்த அழுக்கை, அதில் இருக்கிற கரையை போக்குவதற்கு ஒவ்வொரு வீட்டிலையும் யார் இருப்பா அப்படின்னா அடிமை இருப்பார்கள். அன்றைக்கு யூத பாரம்பரியத்தில் இயேசு போன வீட்டில் வந்து அவர் விருந்தாடியாக போகவில்லை. அந்த மேலே வீட்டில் ஒரு அறையை மொத்தம் கேட்டிருக்கிறார். அங்கே அவருக்கு பணிவிடை செய்ய யாருமே இல்லை. போனவங்க எல்லாருமே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் கோவேறு கழுதையில் ஏறி வந்தார் அல்லவா, அது கிட்டத்தட்ட பார்ப்பதற்கு எல்லோரும் ஓசானா ஓசானா என்று பாடினார்களே, அவர் வருகிற பொழுது எல்லோரும் ஒளிவக்கிளைகளை காட்டினார்களே, அவர்கள் எல்லோரும் தன் உடைகளை எல்லாம் தரையில் விரித்து அவருக்கு ஒரு பாதை அமைத்து கொடுத்தார்களே, இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் அரசராவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இவங்களாம் அவ்வளோ தூரம் பிஸியாக இருக்கிறாங்க. அடுத்த அமைச்சரவை யாருக்கு, அவர் வந்து தலைவராக போகிறாரு, நமக்கு என்ன பதவி கிடைக்கும் என்று ஒருவரோடு வாதிட்டு கொண்டிருக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் ஒரு தண்ணி எடுத்து அவருடைய பாதங்களை எல்லாம் கழுவி விட்டு அவர் சொல்லுகிறார், பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. ஏன் உங்களுக்குள் இந்த வேண்டாத சண்டை? பதவிக்காகவா நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன்? நான் தேர்ந்தெடுத்தது உங்களை பதவிக்காகவோ அல்லது சுகத்தை அனுபவிப்பதற்காகவோ அல்ல, பணி விடை பெறுவதற்கல்ல, பணி விடை புரியவே நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்கிற செய்தியை ஆழமாக ஆண்டவர் இங்கு பதிய செய்கிறார். இருக்கிறவராக இருக்கிற ஆண்டவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவரை உலகத்திற்கு அறிக்கையிட வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. உங்களுக்குள் ஏன் பெரியவர் என்கிற சண்டை வரக்கூடாது? நீங்கள் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிற பொழுது உங்களுக்குள் இருக்கிற மேன்மையான காரியங்களை ஆண்டவர் வளர்த்து விடுவார் என்கிற செய்தியை தான் இந்த நாளில் சீடர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். என் அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, பணியாளர் தலைவரை விட ஒருபோதும் பெரியவர் ஆகவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற யதார்த்த நிலையில் நம்ம அதை தான் பார்க்குறோம். பார்த்துக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே, ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே எதிர்பார்ப்புக்கு அதிகமாக பணமும் பேரும் புகழும் பதவி வந்த பிறகு படைச்சவரே பல நேரங்களில் நம்ம மறந்துடுறோம். கடவுளுக்கே கடைசியில் நம்ம வந்து கடவுளே கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைக்கெலாம் வந்துக்கிறோம். கடவுள் சொல்கிறார் இல்லையா, ஆண்டவர் சொல்கிறது என்ன, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எல்லாரும் அன்பு செய்து வாழ் அப்படின்றாரு. அவன் எல்லாற்றையும் கடந்து விட்டு நாம் எல்லாத்தையும் விட பெரியவர் போல நினைத்து கொள்கிறோம். வசனம் சொல்கிறது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல. ஆமென்.
கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா, உம் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா, உம் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய்.